In these days, lots of Christian preachers preach about faith.
இந்த காலத்தில் அநேக கிறிஸ்தவ ஊழியக்காரர்கள் விசுவாசத்தை குறித்து பிரசங்கிக்கிறார்கள்.
There are a lot of books written about faith.
விசுவாசத்தை குறித்து அநேக புத்தகங்கள் வெளியிடுகிறார்கள்.
We need to understand what the New Testament means by faith.
விசுவாசத்தை குறித்து புதிய ஏற்பாடு என்ன கூறுகிறது நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம்.
Here is a verse that we can look at in Psalm 106 in verse 12.
சங்கீதம் 106:12 இல் ஒரு வசனம் இருக்கிறது.
Speaking about the Israelites who had come out of Egypt, just across the Red Sea.
இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து செங்கடலை கடந்து வந்ததை குறித்து கூறுகிறது.
And the Egyptian army, verse 11, was covered by the waters and buried under the sea.
11 வசனத்தில் எகிப்திய சேனையானது கடலுக்குள் மடிந்து போறதை குறித்து கூறுகிறது.
And not one of the enemies was left.
ஒரு எகிப்திய வீரன் கூட பிழைக்கவில்லை.
It says then, verse 12, they believed his words and they sang his praise.
பின்பாக கூறப்பட்டிருக்கிறது, அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவருடைய துதியை பாடினார்கள்.
When we believe God's words, we will sing his praise.
நாம் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது இவ்வாறாக துதிகளை பாடுவோம்.
Remember that.
இதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள்.
Whenever you believe God's word, you will sing his praise.
நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது அவருடைய துதியை பாடுவீர்கள்.
When you don't believe his word, you will grumble and complain.
அவருடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கவில்லை என்றால் நீங்கள் எப்பொழுதுமே முறுமுறுத்துக் கொண்டிருப்பீர்கள்.
Whenever you grumble and complain about anything in life,
எப்பொழுதெல்லாம் நீங்கள் வாழ்க்கையில் முறுமுறுக்கிறீர்களோ,
you are at that moment saying, I don't believe God's word.
அந்த நொடியில் தானே நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கவில்லை என்று நீங்கள் அறிக்கை செய்கிறீர்கள்.
You may be grumbling and complaining about something in your home.
உங்களுடைய வீட்டில் சில காரியங்களை குறித்து நீங்கள் முறுமுறுத்துக் கொண்டிருக்கலாம்.
Or something that went wrong during the day.
ஒருவேளை அந்த நாளில் தவறாக நடந்த ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் முறுமுறுக்கலாம்.
Or something that didn't happen the way you expected in the office.
ஒருவேளை உங்களுடைய அலுவலகத்தில் நடக்க வேண்டிய விதத்தில் ஒரு காரியம் நடக்காமல் இருக்கலாம்.
Or somebody treated you badly in the factory or in your neighborhood.
ஒருவேளை உங்களுடைய அயலகத்தாரோ அல்லது ஒருவேளை உங்களுடைய தொழிற்சாலையில் யாராவது உங்களை தவறாக நடத்தியிருந்திருக்கலாம்.
And you have a complaint in your heart.
உங்களுடைய இதயத்தில் ஒரு முறுவறுப்பு ஏற்படலாம்.
You may not say anything.
அதை குறித்து நீங்கள் எதுவும் கூற முடியாது.
Sometimes we have complaints against people which we don't express.
ஒருவேளை சில மக்களை குறித்து ஒருவேளை சில குறைகள் இருக்கலாம், நாம் வெளிப்படுத்த முடியாது.
But when we have a complaint, we are saying, I don't believe God's word.
ஆனால் நமக்கு ஒரு குறை இருக்கும் என்றால் அப்பொழுது நாம் கூறுகிறோம், நாம் கர்த்தருடைய வார்த்தையை
விசுவாசி. See, there are only two positions we can take.
இரண்டு விதமான காரியங்களை நாம் எடுக்க முடியும்.
Either we believe God's word or we don't believe God's word.
ஒன்று கர்த்தருடைய வசனத்தை விசுவாசிக்க முடியும் அல்லது அவருடைய வசனத்தை விசுவாசிக்க முடியாது.
When you don't believe God's word,
அவருடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கவில்லை என்றால்,
you grumble,
நீங்கள் முறுமுறுப்பீர்கள்,
complain,
நீங்கள் குறைபாடு கூறுவீர்கள்.
Maybe you just keep quiet.
ஒருவேளை நீங்கள் அமைதியாக கூட இருக்கலாம்.
But if you really believe God's word,
ஆனால் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது,
in any situation,
எந்த விதமான சூழ்நிலையில்,
every situation,
எந்த சூழ்நிலையிலும்,
you will praise the Lord.
நீங்கள் கர்த்தரை துதிப்பீர்கள்.
That's very important to understand.
இது ஒரு முக்கியமான காரியம், நாம் அறிந்து கொள்ள வேண்டியது.
In the early years of my Christian life, I never understood this.
என்னுடைய வாழ்க்கையின் ஆரம்ப காலகட்டத்தில் நான் இதை அறிந்து கொள்ளவில்லை.
I saw so many Christians around me grumbling and complaining about so many things.
என்னை சுற்றி இருக்கும் அநேக கிறிஸ்தவர்கள் அநேக காரியத்தை குறித்து முறுமுறுத்துக் கொண்டு குறைபாடுகள் கூறிக்கொண்டிருப்பதை நான் கண்டிருக்கிறேன்.
I saw them criticizing other people.
அவர்கள் மற்றவர்களை குறை கூறுவார்கள்.
Finding fault with people in their church.
அவருடைய ஆலயத்தில் உள்ள மற்ற மக்களை குறைபாடு கூறுவார்கள்.
Some criticizing the elders.
ஒருவேளை அடுத்தவர்களை குறைத்து பேசுவார்கள்.
Or the elders in the church.
ஒருவேளை சபையில் உள்ள மூப்பர்களை குறைத்து பேசுவார்கள்.
I thought, yeah, that's how all Christians are.
நான் நினைத்தேன், இவ்வாறு தான் எல்லா கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள் என்று.
And I was young and I also was like that.
நானும் இளையவனாக இருந்தேன், நானும் அவ்வாறு தான் இருந்தேன்.
But as I studied God's word,
நான் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்த பொழுது,
I found that there was a higher level that the Holy Spirit could help me to live.
பரிசுத்தாவியானவர் உயர்ந்த நிலையில் வாழ்வதற்கு என்னை அழைத்திருக்கிறார் என்று நான் அறிந்து
கொண்டேன். And I really long to live there, that higher level.
அந்த உயர்வான ஒரு நிலையில் வாழ வேண்டும் என்று நான் விரும்பினேன்.
I mean, if you have an option of choosing a good house and a bad house for the same rent, which would you choose?
ஒருவேளை குறைந்த வாடகையில் ரெண்டு விதமான வீடுகளை எடுக்க வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் எதை தேர்ந்தெடுத்துக் கொள்வீர்கள்?
Why would you choose a smaller house when you can get a bigger house for the same rent?
ஒரே விதமான விலையில் ஒரு பெரிய வீடு இருக்கும் பொழுது எதற்காக நீங்கள் சிறிய வீட்டை தேர்ந்து கொள்வீர்கள்?
Why would you choose a house in a bad locality when you can get a house in a good locality? for the same rent.
ஒருவேளை ஒரே விதமான விலையில் ஒரு நல்ல சூழ்நிலையில் உள்ள ஒரு வீட்டை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள், சாதாரண ஒரு ஒரு மோசமான இடத்தில் உள்ள வீட்டை விட.
As a Christian, why should I choose to live at the low level that other Christians live?
அதுபோல கிறிஸ்தவர்களாகிய நாம் மற்றவர்களைப் போல் எதற்காக ஒரு தாழ்ந்த நிலையில் நாம் வாழ வேண்டும்?
See, when you look for a house, don't you look at the locality? See, is it a slum? Is it a dirty place? And I want to find a good place to live.
ஒருவேளை நீங்கள் வீட்டை தேர்ந்தெடுக்கும் பொழுது ஒரு நல்ல சூழ்நிலையில் இருக்கிறதா, அல்லது ஒருவேளை ஒரு சேரி பகுதியில் இருக்கிறதா, அல்லது ஒரு குறைவான இடத்தில் இருக்கிறதா நீங்கள் தேர்ந்தெடுக்க மாட்டீர்களா?
Spiritually also, it must be like that.
ஒருவேளை ஆவிக்கிற வாழ்க்கையிலும் கூட அவ்வாறுதான்.
You know, spiritually, I feel a lot of Christians are living in a slum.
கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் அநேக கிறிஸ்தவர்கள் சேரி போன்ற பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
It was like that in my life when I was born again.
நானும் ரட்சிக்கப்பட்ட பொழுது நானும் அவ்வாறுதான் வாழ்ந்து கொண்டிருந்தேன்.
Grumbling and complaining are a slum.
எப்பொழுதுமே முறுமுறுத்துக் கொண்டும் எப்பொழுதே குறைபாடு கூறி கொண்டும் இருந்தேன்.
Always having something in your heart against somebody, that's a slum.
எப்பொழுதுமே மற்றவர்களை குறித்து குறைபாடுகள் கொண்டிருப்பது ஒருவேளை ஒரு சேரி போன்ற பகுதியில் வாழ்வது போல.
I lived there.
நானும் அவ்வாறுதான் வாழ்ந்தேன்.
But I moved out of there long ago.
ஆனால் அநேக வருடங்களுக்கு முன்பாக அதை விட்டு நான் கடந்து சென்றேன்.
And I'm very thankful that God brought me to a higher place.
நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினேன், என்னை அவர் வேறு விதமான உயர்ந்த நிலையில் அவர் உயர்த்தினார்.
And I want to tell you the good news that God wants you to live in that higher place too.
நானும் உங்களுக்கு ஒரு நற்செய்தி கூற விரும்புகிறேன், உங்களையும் அவ்வாறாக உயர்ந்த நிலையில் வாழ கர்த்தர் அழைத்திருக்கிறார்.
See verses like this.
இந்த வசனங்களை எல்லாம் பாருங்க.
Philippians in chapter 2.
பிலிப்பியர் 2 அதிகாரம்
verse 14
வசனம் 14.
This is an amazing verse.
இது ஒரு அற்புதமான வசனம்.
And I would say that 90% of born again believers do not obey it.
ஆனால் 90% விசுவாசிகள் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படியவில்லை என்றுதான் நான் கூற வேண்டும்.
I don't know how many of you sitting here can honestly say before God I obey this verse every day.
ஒருவேளை உண்மையாக இங்கு அமர்ந்திருக்கும் எத்தனை பேர் நான் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படுகிறேன் என்று கூறுவீர்கள் என்று எனக்கு அறியவில்லை.
You know, to get out of a bad habit takes a long time.
ஒரு தீய பழக்கத்திலிருந்து விடுபடுவது அநேக நாட்கள் எடுக்கும்.
So see this verse.
இந்த வசனத்தை பாருங்கள்.
In English it is verse 14. Do all things without grumbling or disputing. I don't know what this verse 15 in Tamil, 16 in Tamil.
16 வசனம்.
Do everything without grumbling or disputing.
எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கமில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள்.
Just think of that small sentence.
இந்த சிறிய வசனத்தை கவனித்து பாருங்கள்.
And ask yourself some questions.
உங்களை நோக்கி சில கேள்விகளை கேளுங்கள்.
How many things am I supposed to do without grumbling and disputing?
முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் எத்தனை காரியங்களை நான் செய்கிறேன் என்று யோசித்து பாருங்கள்.
All things.
எல்லா காரியங்களிலும் எல்லாவற்றிலும்
I must never have grumbling and complaining in my life.
என்னுடைய வாழ்க்கையில் நான் முறுமுறுப்பும் கூடாது தர்க்கிப்பும் செய்யக்கூடாது.
And now we say how can I live like that in this wicked world?
ஒருவேளை நீங்கள் கூறலாம், இந்த கொடிய உலகத்தில் நான் எவ்வாறு அவ்வாறு வாழ முடியும் என்று.
And God says in verse 13, God is at work inside you to will and to work his good pleasure.
என்றால் 13 வசனம் சொல்கிறது, ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராக இருக்கிறார்.
See, that verse comes before this command.
இந்த வசனம் இந்த கட்டளைக்கு முன்பாக வருகிறது.
That means I don't have to do it in my own ability.
ஒருவேளை என்னுடைய சொந்த பலத்தினால் நான் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை.
Supposing you see a fruit, a tree which is bearing very sweet fruit.
ஒரு ஒரு மரமானது நல்ல கனியை கொடுக்கிறது.
You see a mango tree and the beautiful mangoes hanging from the branches.
அழகான ஒரு மாமரத்தில் அழகான மாங்காய்கள் தொங்குகின்றன.
And you go to that branch and say, how do you manage to produce such sweet mangoes?
ஒருவேளை அந்த 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 மரத்தினுடைய கொப்புகளுக்கு சென்று நீங்கள் எவ்வாறு இந்த நல்ல பழத்தை உண்டாக்குறீங்க கூற முடியுமா?
The branch says, I do nothing. The branch says, I do nothing.
அந்த கொப்புகளானது கூறுகிறது, நான் ஒன்றும் செய்யவில்லை.
I just remain in the tree.
நான் அந்த மரத்தோடு தான் ஒட்டி கொண்டிருக்கிறேன்.
The tree does everything.
அந்த மரமானது எல்லாவற்றையும் செய்கிறது.
The tree keeps on sending that liquid sap into me.
ஒருவேளை அந்த மரமானது அந்த பழத்துக்கு தேவையான எல்லா சாறுகளையும் செலுத்துகிறது.
And that comes into me and the mango comes. I don't know how.
அந்த சாறு அந்த அந்த மாம்பழத்துக்குள் வருகிறது, எனக்கு தெரியாது நான் என்ன செய்கிறேன் என்று.
Jesus said, make the tree good, fruit will be good too.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறினார், மரம் நன்றாக இருந்தால் அந்த கனியும் நன்றாக இருக்கும்.
Now there was no promise like this in the Old Testament.
இந்த பழைய ஏற்பாட்டில் இவ்வாறான வாக்குத்தத்தங்கள் இல்லை.
You look through the whole Old Testament.
இந்த பழைய ஏற்பாடு முழுவதுமாக நீங்க வாசித்து
பார்த்தால் you never find a verse which says you must do everything without grumbling and dispute.
பழைய ஏற்பாட்டு முழுவதுமாக நீங்கள் வாசித்து பார்த்தால் கூட இவ்வாறாக முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்ய வேண்டும் என்று ஒரு வசனம் இல்லை.
Because they did not have the faith that we can have in the New Testament.
ஏனென்றால் புதிய ஏற்பாட்டில் நமக்கு இருக்கக்கூடிய இந்த விசுவாசமானது அவர்களுக்கு பழைய ஏற்பாட்டில் இல்லை.
Let's turn back to Psalm 106.
சங்கீதத்தை திருப்பிக் கொள்வோம்.
Psalm 106 verse 12.
சங்கீதம் 106 வசனம் 12.
You must never forget this verse.
இந்த வசனத்தை நீங்கள் மறக்க கூடாது.
Psalm 106 verse 12.
106
verse 12.
12th verse.
They believed his words and they sang his praise.
அப்பொழுது அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவருடைய துதியை பாடினார்கள்.
You know, when we have a little bit of joy, we speak words of praise.
நமக்கு கொஞ்சம் சந்தோஷம் வரும் பொழுது நாம் துதிகளை செலுத்துவோம்.
But when we are full of joy, we sing his praise.
ஆனால் நாம் முழுமையாக நாம் சந்தோஷத்தை அடையும் பொழுது நாம் அவருடைய துதிகளை பாடுவோம்.
This to sing his praise is higher than just speaking words of praise.
நாம் பாட்டு துதியினால் பாடுவது என்பது துதியினால் பேசுவதை விட ஒரு அதிகமான ஒரு நிலையாகும்.
And when we believe his words, it says we sing his praise.
நாம் அவருடைய வார்த்தைகளை விசுவாசிக்கும் பொழுது அவருடைய துதிகளை பாடுவோம்.
But in the Old Testament there was a difference.
ஆனால் பழைய ஏற்பாட்டில் ஒரு வேறுவிதமான காரியம் இருக்கிறது.
What do we read in verse 11?
11th வசனம் என்ன கூறுகிறது?
The waters covered all their enemies.
அந்த சத்துருக்களை தண்ணீர்கள் மூடிக்கொண்டது.
Then only after that they could sing his praise.
அவர்கள் இந்த சம்பவத்துக்கு பின்பாக தான் அந்த துதிகளை பாட முடிந்தது.
It's very easy to sing God's praise when all our enemies are defeated.
ஒருவேளை நம்முடைய சத்துருக்கள் எல்லாம் வீழ்த்தப்பட்ட பொழுது அவருடைய துதிகளை பாடுவது மிகவும் எளிது.
When all our problems are solved,
நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்த பொழுது,
then even a worldly person can sing God's praise.
ஒருவேளை உலக பிரகாரமான ஒரு மனிதன் கூட கர்த்தரை துதித்து பாட முடியும்.
When you get a promotion,
ஒரு பணி உயர்வு கிடைக்கும்
பொழுது, or you get a hike in your salary,
உங்களுடைய சம்பளத்தில் உயர்வு கிடைக்கும் பொழுது,
even a worldly person can praise God.
ஒருவேளை உலக பிரமாண ஒரு மனிதன் அவராக துதித்து பாட முடியும்.
The Old Testament level of faith was only that.
பழைய ஏற்பாட்டின் விசுவாசமானது அவராக இருந்தது.
When I see my enemies buried, I will sing his praise.
என்னுடைய சத்துருக்கள் வீழ்த்தப்பட்ட பொழுது நான் கர்த்தரை துதித்து பாடுவேன்.
But in the New Testament the Lord lifts us to a higher level.
ஆனால் புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் நம்மை உயர்ந்த நிலையில் வாழ அழைக்கிறார்.
Because God is now our father.
ஏனென்றால் கர்த்தர் நம்முடைய தந்தையா இருக்கிறார்.
They could never call God father in the Old Testament.
பழைய ஏற்பாட்டில் அவர்கள் ஆண்டவரை கர்த்தர் தந்தை என்று அழைக்க முடியவில்லை.
He was their master.
அவர் ஒரு தலைவராக இருந்தார்.
He was their teacher.
அவர் ஒரு போதகராக இருந்தார்.
He was not their father.
அவர் தந்தையாக இருக்கவில்லை.
You children know the difference between a teacher and a father.
ஒருவேளை ஒரு போதகருடைய போதகருக்கும் ஒரு தந்தைக்கும் உள்ள விசுவாசத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள்.
Those of you who are working, you know the difference between a master or a boss and your father.
ஒருவேளை உங்களுடைய வேலையினுடைய எஜமானுக்கும் ஒரு தந்தைக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் அறிந்திருக்க முடியும்.
You can't approach your boss easily.
உங்களுடைய எஜமானை நீங்கள் அவ்வளவு எளிதாக நீங்கள் சென்று காண முடியாது.
God was like a master and a boss to people in the Old Testament.
கர்த்தர் பழைய ஏற்பாட்டில் ஒரு எஜமானை போல அந்த மக்களுக்கு ஆட்சி அளித்தார்.
But in the New Testament, he's become,
புதிய ஏற்பாட்டில்
he's become our own father.
அவர் நம்முடைய சொந்த தகப்பனராக மாறிவிட்டார்.
In the Old Testament, they could not know Jesus as a good shepherd.
பழைய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நல்ல மேய்ப்பராக அவர்கள் அறிந்திருக்கவில்லை.
There were prophecies in the Old Testament about how it would be for us in the New Testament.
பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் எவ்வாறாக இருக்கும் என்று அநேக தீர்க்கதரிசன வசனங்கள் இருந்தன.
And even Psalm 23 is actually a prophecy.
சங்கீதம் 23 கூட ஒரு தீர்க்கதரிசன வசனம் தான்.
Because when it says that the Lord is my shepherd,
கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று கூறும் பொழுது,
David never knew Jesus as a shepherd like we know him.
தாவீது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் எவ்வாறாக மேய்ப்பராக அறிந்திருக்கிறோமோ அவ்வாறாக அறிந்திருக்கவில்லை.
Jesus said, I am the good shepherd, my sheep follow me.
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நானே நல்ல மேய்ப்பன், என்னுடைய ஆடுகள் என்னை பின்பற்றுகின்ற என்று கூறினார்.
Today we can walk in the footsteps of Jesus.
இன்று நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளில் நடக்க முடியும்.
Who went ahead of us.
அவர் நமக்கு முன்பாக செல்கிறார்.
David didn't have any Jesus walking in front of him.
ஆனால் தாவீதுக்கு அவ்வாறாக முன்பாக சென்ற ஆண்டவர் சென்ற அனுபவம் இல்லை.
So there's a sense in which Psalm 23 is like a prophecy.
அதனால் தான் சங்கீதம் 23 ஒரு தீர்க்கதரிசனத்தை போல் இருக்கிறது.
For us it is true 100%
everything. இது 100% இது உண்மையாக இருக்கிறது.
That the Lord is my shepherd and I shall not want for anything in my life.
கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராக இருக்கிறார், என்னுடைய வாழ்க்கையில் எந்த குறைவும் இல்லை என்று நாம் கூற முடியும்.
And one of the things that happens when the Lord is our shepherd.
கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராக இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது?
Verse 5.
என்னுடைய சத்துருக்களுக்கு முன்பாக நீ எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி
and my head is anointed with oil and my cup overflows.
In thalai enaiyal abhishekam pannugireer, en paathiram nirambi valigirathu.
My cup overflows with thanksgiving and praise.
Enudaiya paathiram nandriyinalum thudiyinalum nirambi valigirathu.
But have the enemies been destroyed?
Nammudaiya sathrukal veelthapattirukkarargala?
No.
இல்லை.
See what he says, in the presence of my enemies.
வசனம் கூறுகிறது, என்னுடைய சத்துருக்களுக்கு முன்பாக.
That means in the New Testament.
அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், புதிய ஏற்பாட்டில்
we don't have to wait till our enemies are buried under the sea.
நம்முடைய சத்துருக்கள் கடலின் அடியில் அழியப்படுவது வரை நாம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை.
That is Old Testament level of faith and
praise. அது பழைய ஏற்பாட்டின் காலத்தினுடைய விசுவாசம்.
And that praise comes after the enemies are buried.
அந்த துதியானது அந்த சத்துருக்கள் எல்லாம் வீழ்ந்த பிறகு வருகிறது.
But when the Lord is our shepherd,
ஆனால் கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராக இருக்கும் பொழுது,
the enemies can still be there.
அந்த சத்துருக்கள் ஒருவேளை கூடவே இருக்கலாம்.
The problems are still there.
அந்த பிரச்சனைகள் அங்க இருக்கத்தான் செய்கின்றன.
And in the presence of my problems, my heart is overflowing with praise to God.
இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் என்னுடைய இதயம் பொங்கி வழிகிறது.
Because I know that God is ruling over everything.
ஏனென்றால் கர்த்தர் எல்லாவற்றையும் ஆட்சி செய்கிறார்.
We don't look at the problems, we look at God.
நாம் அந்த பிரச்சனையை பார்ப்பதில்லை, நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கிறோம்.
See, in the Old Testament they couldn't have that vision.
அந்த பழைய ஏற்பாட்டில் இவ்விதமான தரிசனம் அவர்களுக்கு
இல்லை. Because they did not have the Holy Spirit within them.
ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் வாசம் செய்யவில்லை.
Jesus said when the Holy Spirit has come, he will take of me and show it to you.
ஆண்டவர் சொல்கிறார், பரிசுத்த ஆவி வரும் பொழுது அவர் உங்களுக்கு அதை காட்டி கொடுப்பார்.
The Holy Spirit shows us Jesus.
பரிசுத்தாவியார் ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவை நமக்கு காண்பிப்பார்.
Every situation he shows us Jesus.
எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவை நமக்கு அவர் காட்டி கொடுப்பார்.
Jesus said when the Spirit has come he will glorify me.
அவர் கூறுகிறார், ஆண்டவராய் நீங்கள் பரிசுத்தாவின்
When the Holy Spirit has come,
பரிசுத்தாவி வரும் பொழுது
he will glorify me.
நீங்கள் என்னை மகிமைப்படுத்துவீர்கள்.
The Holy Spirit will glorify Jesus Christ.
பரிசுத்தாவியார் ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவார்.
So that's what the Old Testament people couldn't have.
இதைத்தான் பழைய ஏற்பாட்டின் விசுவாசிகளுக்கு இல்லாதிருந்தது.
But when we face a problem or a difficulty,
ஒருவேளை நாம் ஒரு பிரச்சனையோ ஒரு கடினமான சூழ்நிலையை நாம் எதிர்கொள்ளும் பொழுது,
even a sickness,
ஒருவேளை ஒரு நோயை கூட எதிர்கொள்ளும்
பொழுது, trouble in our work or in our home,
ஒருவேளை நம்முடைய வீட்டில் நம்முடைய அலுவலகத்தில் ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ளும் பொழுது,
the Holy Spirit shows us Jesus.
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பரிசுத்தாவியானவர்
காட்டுகிறார். The Lord is our shepherd.
கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார்.
And then in the presence of our enemies he anoints us with the oil of gladness.
அப்பொழுது நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக அவர் நம்முடைய சந்தோஷத்தினால் நிரப்புகிறார்.
So that's the difference.
இதுதான் வித்தியாசம்.
So you need to ask yourself this question.
இந்த கேள்வியை நாம் நமக்குள் கேட்க வேண்டும்.
Is your faith an Old Testament faith or a New Testament faith?
உங்களுடைய விசுவாசம் பழைய ஏற்பாட்டின் விசுவாசமா அல்லது புதிய ஏற்பாட்டின் விசுவாசமா என்று நாம் கேட்க வேண்டும்.
Is your faith like the faith of the Israelites that who could praise the Lord when the enemies were buried?
உங்களுடைய விசுவாசம் பழைய ஏற்பாடு விசுவாசிகளை போல உங்களுடைய சத்துருக்கள் கொல்லப்பட்ட பிறகு நீங்கள் துதிக்க முடியும் அந்த விதமான விசுவாசமா?
Or is it something that in the presence of your enemies your head is anointed with oil?
அல்லது உங்களுடைய சத்துருக்களுக்கு முன்பாகவே உங்களுடைய தலை எண்ணெயால் அபிஷேகப்படுகிறது என்று அந்த விதமான விசுவாசத்தை கொண்டிருக்கிறீர்களா?
It's only when we come into that New Testament faith that we can finish with all grumbling and complaining.
இவ்விதமான புதிய ஏற்பாட்டின் இந்த விசுவாசத்திற்கு நாம் வரும்பொழுதுதான் நம்முடைய முறுமுறுப்புகள் நம்முடைய குறைபாடுகள் எல்லாம் இல்லாமல் இருக்க முடியும்.
That's what it means to be filled with the Holy Spirit.
இதுதான் பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணப்படுவது என்பது.
You must not be satisfied with a few little gifts the Holy Spirit gives.
ஒருவேளை பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த சில வரங்களினால் நீங்கள் திருப்தி அடைய கூடாது.
See what it says in Ephesians chapter 5.
எபேசியர் 5 அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள்.
One of the great privileges we have in the New Testament is to be filled with the Holy Spirit.
புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய சலாக்கியம் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுவது.
But I want to tell you a mistake that a lot of Christians have made.
இன்று ஒருவேளை அநேக கிறிஸ்தவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை நான் கூற விரும்புகிறேன்.
Some of course don't believe in the filling with the Holy Spirit.
ஒருவேளை நம்மில் சிலர் பரிசுத்த ஆவியானவருடைய நிரப்புதலை
There are many Christians who never eagerly pray to be filled with the Holy Spirit.
பரிசுத்தாவியினால் நிரப்பப்படுவதை அநேக விசுவாசிகள் ஜெபிப்பதில்லை.
I was like that in the early days of my Christian life.
என்னுடைய கிறிஸ்தவ ஆரம்ப வாழ்க்கையில் நான் கூட அவ்வாறாக இருந்தேன்.
See, faith comes by hearing.
விசுவாசமானது கேள்விப்படுவதனால்
வருகிறது. And hearing by the word of Christ.
கேள்வி கர்த்தருடைய வார்த்தையினால் வருகிறது.
But I never heard in the church I went to the word that I must be filled with the Holy Spirit.
பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட வேண்டும் என்று நான் சென்று கொண்டிருந்த ஆலயத்தில் எனக்கு அவர்கள் போதிக்கவில்லை.
So then how could faith come?
விசுவாசம் எவ்வாறு எனக்கு வரும்?
It could not come.
விசுவாசம் எனக்கு வரவில்லை.
Because in my church they only told me to study the word of God, never told me to be filled with the Holy Spirit.
என்னுடைய ஆலயத்தில் பரிசுத்தாவியானவரால் நிரப்பப்பட வேண்டும் என்று அவர்கள் எனக்கு கூறவில்லை.
And there are many Christians like that.
இதே போல அநேக கிறிஸ்தவர்கள்
are good people.
அவர்கள் நல்ல மனிதர்கள்.
But they will grumble and complain about so many things.
ஆனால் அவர்கள் அநேக காரியங்களை குறித்து குறை கூறி கொண்டிருப்பார்கள்.
Because they are not filled with the Holy Spirit.
ஏனென்றால் அவர்கள் பரிசுத்தாவியானவரால் நிரப்பப்படவில்லை.
I don't blame them.
நான் அவர்களை குறை கொள்ளவில்லை.
You know, if a student is bad, maybe because the teacher is bad.
ஒருவேளை ஒரு மாணவன் குறைவுள்ளவனா இருந்தால் ஒருவேளை அவருடைய ஆசிரியர் கூட குறைவுள்ளவர்களா இருக்கலாம்.
So when I see a lot of Christians who are defeated, I say they've got bad teachers, that's why.
ஏனென்றால் அநேக கிறிஸ்தவர்கள் இன்று தோல்வி அடைந்திருக்கலாம். ஏனென்றால் அவர்கள் ஒருவேளை தவறான போதகர்கள் இருக்கிறார்கள்.
Many Christians grumble and complain because their teachers grumble and complain.
அநேக கிறிஸ்தவர்கள் குறை கூறி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவருடைய போதகர்கள் அவர் குறை கூறுகிறார்கள்.
Now, if a teacher does not know mathematics, how can he teach the children mathematics?
ஒருவேளை கணிதம் அறியாத ஒரு ஆசிரியர் எவ்வாறாக அவருடைய மாணவனுக்கு கணிதத்தை கற்றுக் கொடுக்க முடியும்?
So if a teacher has not overcome grumbling and complaining, he can never teach other people how to overcome.
அந்த ஆசிரியர் அந்த இது போல குறைபாடுகளை அவர் மேற்கொள்ளவில்லை என்றால் எவ்வாறாக அந்த மாணவன் மேற்கொள்ள முடியும்?
So but As I read the word of God, I saw in the New Testament there were people filled with the Holy Spirit.
நான் புதிய ஏற்பாட்டை வாசிக்கும் பொழுது பரிசுத்தாவியானால் அபிஷேகம் பண்ணப்பட்ட அநேக விசுவாசிகளை பார்க்கிறேன்.
In the Acts of the Apostles I read that certain people were called people full of the Holy Spirit.
அப்போஸ்தல நடபடிகள் பரிசுத்தாவியானால் நிரப்பப்பட்ட அநேக விசுவாசிகளை காண்கிறோம்.
And it was written about them, they were full of the Holy Spirit.
அவர்கள் பரிசுத்தாவியானால் நிரப்பப்பட்டிருக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது.
Many times it comes in the Acts of the Apostles.
உணவை பகிர்ந்து கொடுக்கப்படும் என்று அவர்கள் அந்த மக்களை நியமித்த
பொழுது
கூறினார்,
You must look for people full of the Holy Spirit.
நீங்கள் பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்ட மனிதர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கூறினார்கள்.
That's in Acts chapter 6 verse 3.
அப்போஸ்தலர் 6 மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம்.
And I read that. I was amazed.
இந்த வசனத்தை நான் வாசிக்கும்போது மிகவும் ஆச்சரியப்பட்டேன்.
I said, Lord, to distribute food, we have to be filled with the Holy Spirit.
ஆண்டவரே, ஒருவேளை உணவை பகிர்ந்து கொடுக்கப்படும் மனிதர்கள் கூட பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டுமா?
Yes.
Um,
otherwise you'll give more food to your friends and give less to the others.
இல்லேனால் ஒருவேளை உங்களுடைய நண்பர்களுக்கு அதிக உணவை கொடுத்து விடுவீர்கள்.
When you're filled with the Holy Spirit, you become like Jesus to everybody.
நீங்கள் பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது நீங்கள் எல்லாருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல் காணப்படுவீர்கள்.
Your sisters are serving food many times to people.
அநேக முறை நாம் உணவை பகிர்ந்து கொடுக்கிறோம்.
You need to be a good cook.
நீங்கள் ஒரு நல்ல ஒரு சமையல்காரராக இருக்க வேண்டும்.
But you also need to be filled with the Holy Spirit.
ஆனால் நீங்கள் பரிசுத்தாவியானாலும் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும்.
When we filled with the Holy Spirit, we have no grumbling and complaining.
நாம் பரிசுத்தாவியானால் நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது நமக்கு முறுமுறுப்பும் தர்க்கிப்பும் இல்லாமல் இருக்கும்.
You can be a good cook, sisters, but you may still grumble and complain.
நீங்கள் ஒருவேளை நல்ல ஒரு குக்கா இருக்கலாம், ஆனால் நீங்கள் கம்ப்ளைன் செய்து கொண்டிருக்கலாம்.
See, Ephesians chapter 5.
எபேசியர் 5 அதிகாரம்.
It says here in verse 18, be filled with the Holy Spirit.
18 ஆம் வசனம் கூறுகிறது, துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து.
Now I told you there are some churches that never preach about being filled with the Holy Spirit.
இந்த பரிசுத்தாவியினால் நிரப்பப்படுவதை குறித்து அநேக சபைகள் போதிப்பதில்லை.
And then of course faith doesn't come because you don't hear the word of God. Faith does not come because you don't hear God's word.
இந்த கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் கேட்காதினால் உங்களுக்கு விசுவாசம் வருவதில்லை.
Then there are other churches.
ஆனால் சில சபைகள்
that talk about being filled with the Spirit once.
பரிசுத்தாவியினால் ஒரு முறை நிரப்பப்படுவதை குறித்து போதிக்கின்றன. அதுவும் தவறான
போதனையாகும்.
பேதுரு 4 முறை பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டான் என்று நாம் அப்போஸ்தலர்கள் வாசிக்கிறோம்.
The trouble with some churches is they ask a person, have you been filled with the Holy Spirit?
சில சபைகளில் நீங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீர்களா என்று கேட்கிறார்கள்.
That's not a good question.
அது ஒரு சரியான ஒரு கேள்வி அல்ல.
I want to know, are you full of the Holy Spirit today?
இன்று நாம் பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம் என்று நாம் கேட்க வேண்டும்.
It's no use asking, did you fill your car's tank with petrol 5 years ago?
5 வருடங்களுக்கு முன்பாக உங்களுடைய காரில் நீங்கள் பெட்ரோல் டீர்லைன் என்று நாம் கேட்க முடியுமா?
Maybe you did.
ஒருவேளை நீங்கள் பெட்ரோல் இட்டிருக்கலாம்.
But it may be empty today.
ஒருவேளை இன்று அது காலியாக இருக்கலாம்.
Were you filled with the Spirit 5 years ago?
நீங்கள் பரிசுத்தாவினால் 5 வருடங்களுக்கு முன்பாக அபிஷேகம் பண்ணப்பட்டீர்களா?
Good.
அது நல்லது.
What about today?
இன்று நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீர்களா?
There's a difference between being filled with the spirit once and constantly full of the holy spirit.
ஒருவேளை ஒரு முறை அபிஷேகம் பண்ணப்படுவதும் தொடர்ந்து கர்த்தருடைய அபிஷேகத்தில் நிறைந்திருப்பதும் வித்தியாசமான காரியம்.
So I found two types of teaching that was not proper.
இரண்டு விதமான போதனைகள் இருக்குது, இரண்டுமே சரியில்லாத
போதனை. One is never talking about being filled with the holy spirit.
பரிசுத்தாவினால் அபிஷேகப்படப்படும் நிரப்பப்படுவதை குறித்து போதனை இல்லாமல் காரியம்.
Everybody sitting in those churches, they are quite happy. I'm born again, I know the word of god.
இது போன்ற சபையில் உள்ளவர்கள் மிகவும் சந்தோஷமா இருக்கலாம், என்றால் அவர்கள் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்,
I know the word of god,
கர்த்தருடைய வசனம் எனக்கு தெரியும்,
I'm baptized,
நான் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டிருக்கிறேன்.
They are not concerned that they are not filled with the holy spirit.
பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணப்படவில்லை என்று அவர்களுக்கு ஒரு ஏக்கம் இல்லை.
I want to ask you this question.
உங்களுக்கு நான் இந்த கேள்வி கேட்க விரும்புகிறேன்.
You are born again?
நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள்.
Good.
நல்லதுதான்.
Are you baptized in water?
நீங்கள் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டிருக்கிறீர்கள். தண்ணீரில் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டிருக்கிறீர்களா?
Are you filled with the holy spirit?
நீங்கள் பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீர்கள்.
Have you ever prayed to god, lord, fill me with the holy spirit?
ஆண்டவரே என்னை அபிஷேகப்படுத்தும் என்று எப்பொழுதாவது நீங்கள் ஜெபித்திருக்கிறீர்கள்?
I used to pray like that because I felt so weak and powerless in my life.
என்னுடைய வாழ்க்கையில் நான் மிகவும் ஒரு குறைவுள்ளவனாக காணப்பட்டது, அதனால் ஆண்டவரிடத்தில் நான் ஜெபித்தேன்.
You will never receive the power of the holy spirit if you don't pray for it.
நீங்கள் பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற வேண்டும் என்றால் நீங்கள் ஜெபிக்க வேண்டும்.
And some of you have been filled with the holy spirit.
உங்களில் சிலர் பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீர்கள்.
Maybe you speak in tongues.
நீங்கள் ஒருவேளை அந்நிய பாஷையில்
பேசுவீர்கள். That's good.
நல்லதுதான்.
But maybe it happened only once.
ஆனால் ஒருவேளை ஒரு முறை தான் நீங்கள் அவ்வாறு செய்திருக்கலாம்.
Just because you speak in tongues today does not mean that you are filled with the holy spirit.
ஒருவேளை இன்று நீங்கள் அந்நிய பாஷை பேசுவதினால் நீங்கள் பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம் அல்ல.
Because that may have been a gift god gave you.
ஒருவேளை அது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஒரு வரமாக இருக்கலாம்.
And even when you lose the fullness of the spirit, the gift will remain.
ஒருவேளை நீங்கள் பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை இழந்தால் கூட அந்த வரம் உங்களில் காணப்படலாம்.
See, that's something you need to understand.
இதை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
I remember when the Lord gave me the gift of tongues first.
நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் முதல் முறை எனக்கு பரிசுத்தாவின் அந்நிய பாஷையை வரத்தை கொடுக்கும்போது நான் அறிந்தேன்.
I'm so thankful.
நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன்.
But that is not the proof that I'm always filled with the holy spirit.
ஆனால் அது நான் ஆண்டவராய் நான் பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன் என்பதற்கு அது ஒரு அடையாளம்.
You can backslide and fall into sin and still speak in tongues.
நீங்கள் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வீழ்ந்த பிறகு கூட நீங்கள் அந்நிய பாஷையில் பேசலாம்.
You see that in many examples.
ஒருவேளை இதற்கு अनेक நீங்கள் எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம்.
The people who speak in tongues on a Friday morning service.
ஒருவேளை வெள்ளிக்கிழமை ஆராதனைகளில் அந்நிய பாஷையில் பேசுபவர்கள்.
They go home.
அவர்கள் வீட்டுக்கு சென்று.
And they speak in some other language to their wife.
ஒருவேளை
at home in the afternoon.
வேறு பாஷைகளை பேசலாம்.
What language is that? That's not led by the Holy Spirit.
அது என்ன பாஷை? அது பரிசுத்தாவினால் நடத்தப்பட்ட பாஷை அல்ல.
How can these two be together?
ஒருவேளை இவ்விதமான இரண்டு காரியங்கள் எவ்வாறாக சேர்ந்திருக்க முடியும்?
We can say that such a person has received the gift of tongues but lost the fullness of the spirit.
இவ்வாறான மனிதன் ஒருவேளை அந்நிய பாஷை வரத்தை பெற்று ஆனால் பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை இழந்திருக்கிறார்.
You probably never heard that before but you are hearing it today.
ஒருவேளை இந்த போதனை நீங்கள் முன்பு கேட்டிருக்க மாட்டீர்கள், இன்று நீங்கள் கேட்கிறீர்கள்.
You know when the apostles were filled with the holy spirit.
அந்த அப்போஸ்தலர்கள் பரிசுத்தாவினால் அபிஷேகப்பட்ட போது.
Before they spoke in tongues in Acts 2:4.
அப்போஸ்தலர் 2:4க்கு முன்பாக அவர்கள் அந்நிய பாஷையில் பேசினதுக்கு முன்பாக
in the previous verse
முன்பான வசனம்
it says there was a tongue of fire on top of their heads.
அவருடைய தலையின் மேல் அக்கினி அபிஷேகம் வந்து இறங்கியது என்று பார்க்கிறோம்.
So people ask me,
ஒருவேளை மக்கள் என்னிடத்தில் கேட்கிறார்கள்,
Brother Zach, what do you think is the mark of being filled with the holy spirit?
பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணப்படும் அடையாளம் என்ன என்று என்னிடத்தில் கேட்கிறார்கள்.
I say a tongue of fire, a tongue on fire for god.
கர்த்தருக்காக
a tongue.
அக்னியின் நாவு.
That means a tongue which is always under the control of the fire of the Holy Spirit.
அதனுடைய அர்த்தம் என்றால் எப்பொழுதுமே நம்முடைய அந்த நாவு கர்த்தருடைய அபிஷேகத்துக்கு அடங்கி இருக்கிற நாவு.
Friday morning or Friday evening.
ஒருவேளை வெள்ளிக்கிழமை காலையோ மாலையோ.
Saturday, Sunday, Monday, any day.
சனிக்கிழமை திங்கட்கிழமை எந்த நாள் எடுத்தாலும்.
That my tongue is on fire controlled by the Holy Spirit.
என்னுடைய நாவு கர்த்தருக்கு அக்னியாக அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற
நாவு. The same tongue which once upon a time was controlled by the fire of hell. One time in the past it was under the control of the fire of hell.
ஒருவேளை இது முன்பு அது நரகத்தினுடைய ஒரு கட்டுப்பாட்டில் இருந்தது.
See James chapter 3.
யாக்கோபு 3 ஆம் அதிகாரம்.
We read in verse 6.
ஆறாம் வசனத்தில் பார்க்கிறோம்.
The tongue is set among our members, defiles the whole body, it sets on fire the course of our life and is set on fire by hell.
நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவைகளில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்து விடுகிறதாம், நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாம் இருக்கிறது.
This is a very important verse for you to remember.
இது நீங்கள் அவசியம் அறிந்திருக்க வேண்டிய ஒரு வசனம்.
When you talk about a world full of sin,
the பாவம் நிறைந்த உலகத்தை நாம் காணும் பொழுது,
says in verse 6, that world is inside your mouth.
அந்த உலகம் உங்களுடைய நாவில் வருகிறது.
You see that in verse 6.
ஆறாம் வசனம் கூறுகிறது,
inside your mouth is a world of sin.
உங்களுடைய வாயினுக்கு உள்ளாக உலகம் முழுதுமா ஒரு பாவத்தின் உலகம் இருக்கிறது.
And that tongue is set on fire with the fire of hell.
அந்த நாவானது நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதா இருக்கிறது.
And that's why we speak words that hurt other people.
அதனால் தான் மற்றவர்களை புண்படுத்தக்கூடிய வார்த்தைகளை நாம் பேசுகிறோம்.
We accuse other people.
நாம் அடுத்தவர்களை குற்றப்படுத்துகிறோம்.
We speak evil about them behind their back.
நாம் அவர்களுக்கு பின்பாக புறம் பேசுகிறோம்.
We complain.
நாம் குறை கூறுகிறோம்.
We grumble.
நாம் முறுமுறுக்கிறோம்.
We get angry.
நாம் கோபப்படுகிறோம்.
Why?
ஏனென்றால்,
because this tongue is a world of iniquity.
ஏனென்றால் இந்த நாவில் தான் எல்லா அக்கிரமமும் இருக்கிறது.
And it's a world full of sin.
பாவம் நிறைந்த அந்த உலகம் இந்த நாவில் காணப்படுகிறது.
And it's got the fire of hell on it.
நரக அக்கினி அதில் காணப்படுகிறது.
On the day of Pentecost,
ஆனால் பெந்தெகோஸ்தே நாளில்,
God was saying, I'm going to change that.
கர்த்தர் நான் அதை மாற்ற போகிறேன் என்று கூறினார்.
He put a tongue of heavenly fire on top of their heads.
அவருடைய தலையின் மேல் பரலோக அக்கினியை அவர் கொண்டு வந்தார்.
And said, now on, when you're filled with the Holy Spirit, your tongue will have the fire of heaven.
இப்பொழுதிலிருந்து உங்களுடைய நாவில் பரலோகத்தின் அக்கினி காணப்படும் என்று கூறினார்.
So when people ask me, how do you know you're filled with the Holy Spirit?
ஒருவேளை மக்கள் உங்களிடத்தில் நீங்கள் பரிசுத்தாவினால் எப்படி நிறைந்திருக்கிறீர்கள் என்று கேட்கும்பொழுது,
I say, your tongue will be set on fire with the fire of heaven.
பரலோகத்தின் அக்கினியால் உங்கள் நாவானது நிறைந்திருக்கும் என்று நான் கூறுவேன்.
That's Acts 2 verse 3.
அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2 அதிகாரம் 3 வசனம்.
The next verse it says they spoke in tongues.
அடுத்த வசனம் அவர் கூறுகிறது,
that they spoke in tongues.
அவர்கள் பரிசுத்தாவினால் அவர்கள் அந்நிய பாஷையில் பேசினார்கள்.
But the first verse, previous verse says the tongue of fire was on their head.
அவருடைய தலையின் மேல் அந்த அக்கினி நாவுகள் இருந்து கூறப்பட்டிருக்கிறது.
That is the thing that you must long for.
இப்படிப்பட்டதான காரியத்திற்கு நீங்கள் எதிர்பார்த்திருக்க வேண்டும்.
I'll tell you, that's what I longed for.
இதைத்தான் நானும் நடக்க வேண்டும் என்று சுவாசித்தேன்.
My tongue was also once set on the fire of hell.
என்னுடைய நாவும் ஒரு காலத்தில் கொடிய நரகத்தின் நாவாக இருந்தது.
After being born again,
நான் மறுபடியும் பிறந்த பிறகு கூட
complaining,
நான் முறுமுறுத்துக் கொண்டிருந்தேன்.
Grumbling about so many things.
அநேக காரியங்களை குறித்து முறுமுறுத்துக் கொண்டிருந்தேன்.
Getting angry.
நான் கோபப்பட்டுக் கொண்டிருந்தேன்.
Accusing.
மற்றவர்களை குற்றப்படுத்திக் கொண்டிருந்தேன். நான் தீமையான காரியங்களை பேசிக்
கொண்டிருந்தேன். Hurting people with words.
என்னுடைய வார்த்தையினால் அநேக மக்களை புண்படுத்தி இருக்கிறேன்.
But I was born again.
ஆனாலும் நான் மறுபடியும் பிறந்திருந்தேன்.
In the Sunday morning I would sing praise to the Lord.
ஞாயிற்றுக்கிழமை காலை நான் கர்த்தருக்கு ஆராதனை செய்வேன்.
The rest of the week very often I was behaving with my tongue just like any unbeliever.
நான் வாரத்தின் மற்ற நாட்களில் மற்ற ஒரு அவிசுவாசியை போல் என்னுடைய நாவினால் நான் கூறிக்கொண்டிருந்தேன்.
You know, in many homes, the way many Christian homes, the way husband and wife speak to each other,
ஒருவேளை அநேக கிறிஸ்தவ குடும்பங்களில் கணவனும் மனைவி எவ்வாறு பேசிக் கொள்கிறார்கள் உங்களுக்கு தெரியுமா?
If you listen to them during the week,
அவர்கள் வாரத்தின் முழுவதுமாக அவர் எவ்வாறு பேசுகிறது நீங்கள் கண்டிருந்தால்,
you will not know whether they are believers or unbelievers.
ஒருவேளை அவர்கள் விசுவாசிகளா இல்லையா என்று உங்களுக்கு சந்தேகம் வந்துவிடும்.
Why should that be?
But
on Sunday or here on Friday, they think they're all believers. Somebody once asked me,
ஒரு மனிதன் இடத்தில் கேட்டார் ஒரு முறை,
Brother Zach, what is the difference between what you preach and what a lot of other people preach?
சகோதரர் ஜாக் அவர்கள், நீங்கள் பிரசங்கிக்கிற காரியத்திற்கு மற்றவர்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கிறது?
I say, I believe a lot of things that other people speak.
மற்ற போதகர்கள் அநேக காரியங்களை விசுவாசிக்கிறேன்.
I feel that many preachers leave out certain things which are in the Bible.
ஆனால் அநேக அந்த போதகர்கள் வேதத்தில் உள்ள அநேக காரியங்களை விட்டு விடுகிறார்கள்.
For example,
ஒருவேளை உதாரணத்துக்கு,
how many times have you heard a message on do everything without grumbling and complaining?
ஒருவேளை நீங்கள் முறுமுறுப்பு இல்லாமல் எல்லா காரியங்களையும் செய்ய வேண்டும் என்று எத்தனை முறை நீங்கள் செய்தி கேட்டிருக்கிறீர்கள்?
How many times have you heard a message on if you lust with your eyes and you don't pull out that eye, you will go to hell?
ஒருவேளை உங்கள் கண்களினால் நீங்கள் இச்சித்தீர்கள் என்றால் அந்த கண்களை பிடுங்கவில்லை என்றால் நீங்கள் நரகத்துக்கு போயிருக்கில் என்று எத்தனைவர்களின் செய்தியை கேட்டிருக்கிறீர்கள்.
That's all written in the Bible in Matthew chapter 5.
இதெல்லாம் மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் வேதாமத்தில்
எழுதப்பட்டிருக்கிறது. But something or the commands like if you love money you cannot love God.
ஆனால் நீங்கள் ஒருவேளை பணத்தை நேசித்தால் ஆண்டவரை நேசிக்க முடியாது.
See, I almost never heard such messages.
இந்த மாதிரி செய்திகளை நீங்கள் கேட்டிருக்க மாட்டீர்கள்.
So I say God has called me to preach on those things which other people are not preaching.
ஏனென்றால் மற்ற போதகர்கள் போதிக்காத அந்த காரியத்தை போதிக்கும்படியாக கர்த்தர் அழைக்கிறார்.
Which are in the Bible.
இதெல்லாம் வேதாந்தத்தில் எழுதப்பட்டிருக்கிறது.
So you know it's like the truth is like a circle.
உண்மையானது ஒரு வட்டத்தை போன்று.
And you know some preachers color that circle but leave out certain parts of that circle.
ஒருவேளை மற்ற பிரசங்கர்கள் அந்த வட்டத்தினுடைய சில பகுதிகளை கலர் அடித்துவிட்டு சிலவற்றை விட்டுவிட்டு போல் இருக்கிறது.
My duty is to fill up the rest of the circle and color the whole circle.
என்னுடைய வேலை என்றால் அவர்கள் கலர் அடிக்காத அந்த பகுதியை கலர் அடிக்க வேண்டும்.
Because we must have the whole truth of God.
ஏனென்றால் கர்த்தருடைய முழுமையான சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
God has given us his word so that we take it seriously every verse.
கர்த்தர் நமக்கு இந்த வேதாமத்தை கொடுத்ததனுடைய அர்த்தம் இவருடைய எல்லா வசனங்களையும் நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
So I sometimes tell people like this.
அதனால் நான் சில வேளை மக்களிடம் கூறுவேன்.
I say in our church
என்னுடைய சபையில்
Sunday in India here it is Friday in India Sunday
இங்கு வெள்ளிக்கிழமை ஒருவேளை இந்தியாவில் ஞாயிற்றுக்கிழமை
Sunday is not the important day for us
ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை தான் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை முக்கியமான நாள் அல்ல
for us the important day is Monday
நமக்கு முக்கியமான நாள் திங்கட்கிழமை
Tuesday
செவ்வாய்க்கிழமை
Wednesday
புதன்கிழமை
Thursday
வியாழக்கிழமை
the whole week
அந்த வாரத்தினுடைய எல்லா நாட்களும்
in other words not how we behave in the meeting on Sunday morning
naitikalame kaalai inda meeting nadakkum bodhu nam evvaru na nadandhu kollugiram endradalla
that's not the main thing for us
adhu mukkiyamaana kaaryam alla
but how you behave in your home on Monday Tuesday Wednesday
anal ungale veedugalil thingal savai budhan kondra kalamil evvaru nadandhu kollugireergal
how you behave in your office Monday Tuesday Wednesday
ungalde alugalagathil neengal evvaru nadandhu kollugireergal
and how you behave when you're traveling in the bus or driving a car or anything on the roads
orale busil neengal roadgalil selumbodhu evvaru nadandhu kollugireergal
That is true Christianity.
அதுதான் உண்மையான மெய்யான கிறிஸ்தவம்.
So I say that is what we emphasize.
அதுதான் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறோம்.
Not how well you can sing.
ஒருவேளை எவ்வாறு நன்றாக நீங்கள் பாட முடியுமோ அல்ல.
What a wonderful message we heard.
ஒருவேளை ஒரு நல்ல செய்தியை கேட்டோம் என்ற அல்ல.
Not how much you give or how much you fast or pray.
ஒருவேளை எவ்வளவு நீங்கள் கொடுத்து காரியத்தை கொடுக்கிறீர்கள் ஜெபிக்கிறீர்கள் அல்லது உபவாசம் இருக்கிறீர்கள்
என்ற அல்ல. All that is good and we must do all that.
இதெல்லாம் நல்லது தான் நாம் செய்ய வேண்டும்.
But the reason we do all that
ஆனால் இதையெல்லாம் நாம் ஏன் செய்கிறோம்
why do we fast and pray
நாம் ஏன் நாம் உபவாசம் செய்து நாங்கள் ஜெபிக்கிறோம்
so that we can live in a godly way 7 days a week
ஏனென்றால் அவ்வாறு செய்யும் பொழுது வாரத்தின் மற்ற 7 நாட்களில் நாம் ஒரு உண்மையான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று
I told you some churches never preach about being filled with the holy spirit
சில ஆலயங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை குறித்து பேசுவதே இல்லை
some churches preach about being filled with the spirit once
சில ஆலயங்கள் சில சபைகள் ஒருமுறை அபிஷேகப்படுவதை பற்றி பேசுகின்றன
but I believe the right thing is be filled with the spirit all the time
பரிசுத்தாவினால் அபிஷேகப்பட்டு எல்லா சூழ்நிலையும் இருக்க வேண்டும் என்று நான் போதிக்கிறேன்
that's what we read in Ephesians 5:18
இதை தான் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம்
we saw that little while ago
சற்று நேரத்துக்கு முன்பாக அதை நாம் தியானித்தோம்
Don't be drunk with wine but be filled with the Holy Spirit.
துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து.
See these are two things.
இரண்டு காரியங்கள் இருக்கின்றன.
Now if you saw a brother here drunk with wine one day.
ஒருவேளை இங்க இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் ஒரு நாள் சாராயம் குடித்ததை நீங்கள் குடித்ததோடு காணப்பட்டால்
What do you think?
நீங்கள் என்ன கூறுவீர்கள்?
See he's disobeying God's word which says don't get drunk with wine.
நீங்கள் கூறுவீர்கள் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை கீழ்ப்படியவில்லை என்று.
Because it says you don't be drunk with wine.
ஏனென்றால் துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதிபான வெறி கொள்ளாமல் என்று போடப்பட்டிருக்கு.
Supposing you saw a sister coming here.
ஒருவேளை இங்க வரக்கூடிய ஒரு சகோதரி
drunk with wine.
ஒருவேளை மதுபானத்தினால் மதுபானம் குடித்திருந்தால்
staggering into the seat. Walking
மதுபானம் குடித்து ஆடிக்கொண்டிருந்தால்
You say that sister is disobeying God's word.
நீங்கள் கூறுவீர்கள் அந்த சகோதரி வசனத்துக்கு கீழ்ப்படியவில்லை என்று.
You say which word?
எந்த வசனம்?
Ephesians 5:18 don't be drunk with wine
எபேசியர் 5:8 நீங்கள் காட்டுவீர்கள்
I'm sure you all agree
இதற்கு நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன்
supposing you see a person here who is not filled with the holy spirit
ஒருவேளை பரிசுத்தாவினால் அபிஷேகப்படாத ஒரு சகோதரன் நீங்கள் பார்த்தால்
he's not obeying God's word
அவரும் கூட ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் வசனத்துக்கு கீழ்ப்படியவில்லை
which verse
எந்த வசனம்
same verse
அதே வசனம்
One half says don't get drunk with wine, other half says be filled with the Holy Spirit.
ஒரு பகுதியில் கூறப்பட்டிருக்கிறது மதுபான வெறி கொள்ளாதிருங்கள், அடுத்த பகுதி கூறுகிறது ஆவியினால் நிறைந்திருங்கள்.
Now you are all clever people, please answer this question.
நீங்கள் எல்லாம் மிகவும் ஞானம் உள்ளவர்கள், இந்த கேள்விக்கு பதில் கூறுங்கள்.
Which half is more important?
எந்த பகுதி மிக முக்கியமானது?
First one or second one?
முதல் பகுதியா இரண்டாம் பகுதியா?
I think both.
இரண்டு பகுதிகளும் மிக முக்கியம்.
Both are important.
இரண்டு பகுதிகளும் முக்கியமானவைகள்.
I don't want to go to a meeting drunk with wine.
ஒருவேளை ஒரு கூட்டத்துக்கு நான் மதுபானம் குடித்து நான் செல்ல விரும்பவில்லை.
I don't want to be drunk with wine even for 1 minute of my life.
ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நிமிடம் கூட நான் குடித்து வெறித்து காணப்பட விரும்பவில்லை.
How many of you want to be drunk just for 5 minutes in your life?
உங்களுடைய வாழ்க்கையில் 5 நிமிடம் குடித்து காணப்பட விரும்புகிறவர்கள் யார்?
Not for long, just 5 minutes I want to be drunk.
அதிக நேரம் அல்ல, ஒரு 5 நிமிடம் நான் குடித்து காணப்பட விரும்புகிறேன்.
You say, I don't want to be drunk even for 1 minute.
ஒருவேளை ஒரு நிமிடம் கூட குடிக்க விரும்பவில்லை என்று தான் நீங்கள் கூறுவீர்கள்.
How many of you want to be without being filled with the Spirit for 5 minutes?
பரிசுத்தாவினால் அபிஷேகப்படாமல் 5 நிமிடம் இருக்க வேண்டும் என்று யார் விரும்புவீர்கள்?
You say, that's not so serious.
இது அவ்வளவு முக்கியமான காரியம் இல்லை என்று நீங்கள்
நினைக்கிறீர்கள். Both are the word of God.
இரண்டுமே கர்த்தருடைய வார்த்தை.
Don't be drunk with wine.
மதுபானம் வெறி கொள்ளாதிருங்கள்.
Even for 1 minute.
ஒரு நிமிடம் கூட மதுபானம் வெறி கொள்ளாமல் இருங்கள்.
Be filled with the Spirit all the time.
ஆவியினால் எல்லா நேரங்களிலும் நிறைந்திருங்கள்.
We have not taken that seriously as a disobedience to God's word if you don't do it.
இந்த வார்த்தையை நாம் செய்யாமல் இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் இருக்கிறோம் என்று நாம் நினைப்பதில்லை.
All of us have taken that first part of that verse very seriously.
இந்த வசனத்துடைய முதல் பகுதியை மிகவும் முக்கியமானது என்று நாம் கருதுகிறோம்.
There may not be a single person here who gets drunk with wine.
ஒருவேளை இந்த கூட்டத்தில் இருக்கிற ஒருவர் கூட நீங்கள் மதுபானம் குடிக்காமல் ஒருவர் கூட நீங்கள் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கலாம்.
What about the second part?
இரண்டாவது பகுதி என்ன?
Be filled with the Holy Spirit.
ஆவியினால் நிறைந்திருங்கள்.
The same God gave the first half of the verse and commanded the second half of the verse.
அதே கர்த்தர் தான் இந்த வசனத்தினுடைய முதல் பகுதியையும் இரண்டாவது பகுதியையும் கொடுத்திருக்கிறார்.
And when you are filled with the Holy Spirit,
நீங்கள் பரிசுத்தாவினால் நிறைந்திருக்கும் பொழுது,
here is what will happen.
என்ன நடக்கும் தெரியுமா?
Says in verse 19,
19வது வசனத்தை பாருங்கள்.
You'll be, the last part it says, you'll be singing and making melody with your heart to the Lord.
கடைசி பகுதி கூறுகிறது, உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுவீர்கள்.
You may not always say it with your mouth.
ஒருவேளை நீங்கள் உங்கள் வாயினால் எல்லாம்
பாடுவீர்கள். In your heart it says there'll always be a song of praise.
ஆனால் உங்கள் இதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தித்துக் கொண்டிருப்பீர்கள்.
That is the mark of being filled with the Holy Spirit.
அதுதான் பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்தப்பட்டிருக்கிறது.
Not just speaking in tongues.
அந்நிய பாஷை பேசுவது மட்டுமல்ல.
But a song of praise all the time in our heart.
ஆனால் எல்லா வேளையிலும் இருதயத்தில் கர்த்தரை துதித்து பாடிக்கொண்டிருக்கிற
அந்த verse 20 always giving thanks for everything in the name of our Lord Jesus Christ.
வசனம் கூறுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிப்பீர்கள்.
That is all things.
எல்லா காரியங்களிலும் எல்லாவற்றிலும்.
Just like in Philippians we read, all things, do all things without grumbling and complaining.
புறுபுறுப்பில்லாமல் தர்க்கிப்பில்லாமல் எவ்வாறு செய்ய வேண்டும் என்று பிலிப்பியரில் பார்த்தோமோ அது போலவே.
Here is the opposite of that. Give thanks for all things.
எல்லாவற்றுக்கும் நன்றி செலுத்துங்கள்.
So it's not enough that we stop grumbling and complaining.
ஒருவேளை முறுமுறுப்பு செய்வதும் அல்லது தர்க்கிப்பு அதை நிறுத்துவதும் மட்டுமல்ல.
When we cast out the demon of grumbling and complaining.
ஒருவேளை அந்த முறுமுறுப்பின் அந்த பிசாசை நாம் துரத்தும் பொழுது.
And you keep the heart empty.
நம்முடைய இதயம் காலியாகிறது.
Then Jesus said, if you leave it empty, 8 demons will come back into that heart.
உள்ளே அந்த இதயத்தை நாம் காலியாக வைத்திருந்தால் மற்ற 7 அந்த பிசாசுகள் வரும் என்று ஆண்டவர்
கூறினார். So we must get rid of this demon of grumbling and complaining.
இந்த முறுமுறுக்கும் தர்க்கம் செய்யக்கூடிய அந்த பிசாசை விரட்டிவிட்டு,
replace it with the spirit of giving thanks for all things.
எல்லாவற்றுக்காகவும் நன்றி செலுத்தக்கூடிய அந்த ஆவியினால் அதை நாம் நிரப்ப வேண்டும்.
Then those evil habits cannot come back inside.
அப்பொழுது அந்த கொடிய பழக்கங்கள் திரும்ப வராமல் இருக்கும்.
This is the mark of God's children.
இதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய அடையாளம்.
If you ask a person, how do you know you're a child of God?
ஒருவேளை ஒருத்தரிடத்தில் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளை என்று எவ்வாறு அறிந்து கொள்வீர்கள் என்று கேட்டால்,
so when I accepted Jesus into my heart.
நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன் என்று கூறுவார்கள்.
Let's turn to Philippians chapter 2.
பிலிப்பியர் 2 அதிகாரம்.
Here in chapter 2 verse 14 and 15.
வசனம் 14 15.
I think in Tamil you got to read all three verses 14 to 16.
நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவ நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள்.
See what it says in the last part, to show yourself as innocent children of God, you must do all things without grumbling and complaining.
நீங்கள் குற்றமற்றவர்களா இருப்பதற்கு தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளா இருப்பதற்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கிப்பு இல்லாமலும் செய்யுங்கள்.
How do you show that you are a child of God?
நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று எவ்வாறு காட்ட முடியும்?
According to this verse.
இந்த வசனத்தின்படியாக.
You give this even to a 10-year-old child.
இது ஒருவேளை 10 வயது குழந்தையிட கூட நீங்க கொடுக்கலாம்.
Say, my dear son, will you read these two verses?
இந்த இரண்டு வசனத்தை நீ வாசித்து பார்.
Tell me what is the mark of a child of God.
கர்த்தருடைய பிள்ளை என்பது அடையாளம் என்ன என்று கேட்கலாம்.
Just from these two verses.
இந்த இரண்டு வசனங்களிலிருந்து.
He will give you the answer.
அவர்கள் பதிலை கூறுவார்கள்.
You prove yourself to be a child of God by not grumbling or complaining.
பொறுமறுப்பில்லாமலும் தர்க்கிப்புக்கில்லாமல் இருப்பதனால் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளை என்று கூறுவார்கள்.
How many of you can prove that you're the child of God from now on?
இப்பொழுதிலிருந்து எத்தனை பேர்கள் உங்களில் நான் கர்த்தருடைய பிள்ளை என்று நீங்கள் கூற முடியும்?
How many of you want to prove in this wicked world I am a child of God?
இந்த கோணலான இந்த உலகத்தில் எப்படி நீங்கள் கர்த்தருடைய பிள்ளை என்று நீங்கள் உங்களை காட்டிக்கொள்ள முடியும்?
See, we say we are the light of the world.
ஆண்டவர் கூறினார், நான் உலகத்தின் ஒளியாக இருக்கிறேன்.
The world is full of darkness.
உலகம் முழுவதும் இருட்டு.
Jesus has come inside.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில்
வந்தார். Filled me with the Holy Spirit.
என்னை பரிசுத்தாவினால் அபிஷேகித்தார்.
And that oil of the Spirit has set me on fire.
அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் என்னை அக்கினியில்
இருக்கிறது. Now I am a light.
நான் இப்பொழுது ஒளியா இருக்கிறேன்.
How?
எப்படி?
In the same verse.
அதே வசனத்தில்.
You appear as a light by doing all things without grumbling and complaining.
நீங்கள் அந்த வெளிச்சத்தை எப்படி காட்டுகிறீர்கள்? எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பு இல்லாமலும் செய்வதினால்.
Because there I understand what the darkness of the world is.
ஏனென்றால் நாம் வெளியே எவ்வாறாக அந்த இருள் இருக்கிறது என்று காண்கிறோம்.
What is the mark of the world's darkness?
உலகத்தினுடைய அந்த இருளின் அடையாளம் என்ன?
They always grumble and complain about everything.
அவர் எல்லா வேளைகளிலும் எல்லாவற்றிலும் முறுமுறுப்பும் அவர்கள் தர்க்கமும் செய்கிறார்கள்.
All worldly people are grumbling and complaining about something or the other.
உலக மக்கள் எல்லா காரியங்களை குறித்தும் ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து அவர்கள் தர்க்கம் செய்தும் முறுமுறுப்பும் செய்கிறார்கள்.
When we say the Lord is our shepherd,
நாம் கர்த்தரின் மேய்ப்பர் என்று நாம் கூறும்பொழுது,
even if our problems are not solved,
துரியனுடைய பிரச்சனைகள் அவர்கள் மாற்றப்படவில்லை
என்றால் கூட, even when people are against us,
ஒருவேளை அநேக மக்கள் நமக்கு எதிராக காணப்பட்டால் கூட,
say Lord we can praise you,
ஆண்டவரே நாம் துதிக்கிறோம் என்று நாம் கூற முடியும்.
Because God controls everything.
ஏனென்றால் கர்த்தர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறார், எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிறார்.
You know, as I've studied this Bible for more than 50 years,
ஒருவேளை 50 வருடங்களாக நான் இந்த வேதங்களை வாசித்து கொண்டிருக்கிறேன்.
I have discovered one verse which is the most complete statement of the control of God.
கர்த்தர் எல்லாவற்றையும் ஆட்சி செய்கிறார் என்பதற்கு ஒரு வசனத்தை நான் அறிந்து கொண்டேன்.
It's one of the best verses in the whole Bible.
இந்த வேதாந்தத்தில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு வசனம் அது.
And do you know who spoke it?
அது யார் கூறினார் தெரியுமா?
It was a heathen king called Nebuchadnezzar.
அது கூறியது ஒருவேளை உலக பிரமான ஒரு மன்னன் நேபுகாத்நேஸ்.
Now listen to this man, Daniel 4 verse 35.
தானியேல் 4:35.
He was a very proud man once.
அவன் ஒருமுறை மிகவும் ஒரு பெருமை உள்ளவனாக இருந்தான்.
You read in Daniel 4 verse 30. He was very proud and said, this Babylon the great which I built for my royal residence, the might of my power.
தானியேல் 4:30 கூறுகிறான், இன் வல்லமையின் பராக்கிரமத்தினால் இன் மகிமையின் பிரதாபமாக இந்த ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவான் என்று கூறினார்.
And as soon as he was proud, God punished him.
அவன் அவ்வாறாக பெருமைப்பட்ட பொழுது கர்த்தர் அவனை தண்டித்தார்.
And he became like the animals. He became like an animal.
அவன் ஒரு மிருகத்தை போல மாறினான்.
Verse 33, he started eating grass like a cat.
33rd வசனம் குறித்து அவன் புல்லை மேய்ந்தான் என்று கூறப்பட்டிருக்கு.
Imagine a man going eating grass like a cattle.
ஒருவேளை ஒரு 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 மிருகத்தை போல் ஒரு மனிதன் புல்லை தின்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள்.
It says in verse 33, his hair grew like eagle's feathers and his nails were like birds' claws.
தலைமயிர் எல்லாம் கழுகுகளுடைய இறகுகளைப் போலவும் அவருடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களைப் போலவும் மாறினது என்று நாம் பார்க்கிறோம்.
And like that he was punished for a long time.
இது இவ்வாறாக அவன் அநேக வருடங்கள் தண்டிக்கப்பட்டான்.
And then God healed him.
பின்பாக கர்த்தர் அவனை சுகப்படுத்தினார்.
And when he was healed,
அவன் குணமாக்கப்பட்ட பொழுது,
says in verse 34,
34th வசனம்,
my reason returned to me.
என்னுடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன், என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது.
I praise the Lord.
அப்பொழுது நான் உன்னதமானவரை சோஸ்தரித்தேன்.
What did he say?
என்ன கூறினான்?
Listen to verse 35.
35th வசனம்,
all the inhabitants of the earth are accounted as nothing.
பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள்.
And God does according to what he wants in heaven.
அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையும் பூமியின் குடிகளையும்
and on the earth
அவருடைய கையை தடுத்து அவருடைய நோக்கி
and no one can stop his hand or say to him what are you doing
அவருடைய கை அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவும் ஒருவனும் இல்லை
you must learn this verse by heart
இந்த வசனத்தை நீங்கள் மனப்பாடம் செய்ய வேண்டும்
it's a wonderful verse
இது ஒரு அற்புதமான வசனம்
when you face problems in your office and workplace and neighborhood
உங்களுடைய அலுவலகத்திலோ அல்லது அயலாரிடத்திலோ நீங்கள் பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது
say what Nebuchadnezzar said
நேபுகாத்நேசர் என்ன கூறினார் அதை கூறுங்கள்
Lord, all the inhabitants of the earth are nothing.
ஆண்டவர் கர்த்தாவே பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை.
All the so-called big people in the world, they are nothing.
ஒருவேளை இந்த உலகத்தினுடைய பெரிய மனிதர்கள் என்று கூறிக்கொள்வர்கள் எல்லாம் ஒன்றுமில்லை.
You are my father.
நீர் என்னுடைய தகப்பன்.
You do exactly according to your will in heaven and among all the people on the earth.
நீர் உம்முடைய சித்தத்தின்படி வானத்திலும் பூமியிலும் செய்கிறீர்.
And nobody can stop your hand or say what you are going to do.
உம்முடைய கைகளை யாரும் தடுக்கவும் முடியாது. நீர் என்ன செய்யப் போகிறீர் அதை யாரும் தடுக்கவும் முடியாது.
Do you believe that?
நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா?
Do you believe that God is more powerful than your boss?
உம்முடைய அதிகாரியை விட கர்த்தர் வல்லமை உள்ளவர் என்று விசுவாசிக்கிறீர்களா?
Your boss may be a very powerful man in the office.
ஒருவேளை உங்களுடைய எஜமான் உங்களுடைய அலுவலகத்தில் மிகவும் சக்தி உள்ளவராக இருக்கலாம்.
But before God, he is nothing.
ஆனால் கர்த்தருக்கு முன்பாக அவர் ஒன்றுமில்லை.
And even he cannot stop God's hand.
ஏனென்றால் நாம் கர்த்தருடைய கரத்தை அவர் கர்த்தருடைய கரத்தை தடுக்க முடியாது.
And nobody can stop God's will from being fulfilled in your life.
உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய சித்தம் நடக்கப்படுவதை யாரும் தடுக்க முடியாது.
That's why Jesus said.
அதனால் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறினார்.
See these words in Mark Matthew chapter 10.
மத்தேயு 10 அதிகாரம்.
Matthew chapter 10.
மத்தேயு 10.
Verse 30.
30ஆம் வசனம்.
The hairs on your head are numbered.
உங்கள் தலையில் உள்ள மயிர் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது.
So don't fear.
அதனால் கவலை பயப்படாதீர்கள்.
See a lot of people get worried when they start losing their hair. A lot of people get worried when they start losing their hair.
அநேக மக்கள் தங்களுடைய முடிகள் எல்லாம் குறையும் பொழுது அவர்கள் கவலைப்படுகிறார்கள்.
I started losing my hair when I was 21 years old.
நான் 21 வயதிற்கு முன்பு என்னுடைய முடிகள் குறைய காணப்பட்டது.
I did not get worried.
நான் ஆனால் கவலைப்படவில்லை.
Because I was a born again spiritual believer.
ஏனென்றால் நான் மறுபடியும் பிறந்து பரிசுத்தவினால் அபிஷேகப்பட்ட ஒரு விசுவாசியாக.
I didn't worry saying who will marry me I'm losing my hair.
நான் யார் என்னை திருமணம் செய்து கொள்வார் என்று நான் கவலைப்படவில்லை.
Because of one verse.
ஏனென்றால் இந்த ஒரு வசனத்தின் மூலமாக.
The hairs on my head were numbered by my father.
என்னுடைய தந்தையினால் தலையிலுடைய முடியெல்லாம் எண்ணப்பட்டிருந்தது.
I said Lord if you decide to take it away that's fine.
நீர் அந்த முடியெல்லாம் விளக்கு பரவாயில்லை.
When I was a baby, the Lord gave me hair. When I was 21, the Lord took it away. That's fine.
நான் இளமையா இருக்கும்போது கர்த்தருக்கு முடியை கொடுத்தான். 21 வயதாகும்போது அதை எடுத்து விட்டார். பரவாயில்லை.
Like Job said, the Lord gave, the Lord took away. Praise the Lord.
யோபு கூறினது போல் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
But remember this.
இதை நினைத்துக் கொள்ளுங்கள்.
See, hair, if you lose one hair, are you
ஒரு முடியை நீங்க இழந்தால்,
supposing you get up one morning from a bed and you see one hair on your pillow. வாழ்க்கையில்
ஏற்படக்கூடிய ஒரு சாதாரண விஷயம்.
And Jesus said, even that your father knows. Your father knows that.
அதை கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார் என்று வசனம்
கூறுகிறது. You were sleeping.
இவரே தூங்கி கொண்டிருக்கலாம்.
And while you were sleeping at 2:35 in the morning, one hair fell off from your head.
காலை ஒருவேளை 2:35 உங்களுடைய ஒரு முடி விழுந்திருக்கலாம்.
You didn't know that. You did not know that. You saw it in the morning.
உங்களுக்கு அது தெரியவில்லை. காலையில் தான் நீங்க அதை பார்த்தீர்கள்.
At 2:35 your father saw that one hair fell from the head.
காலை 2:35 உங்களுடைய தந்தை அதை கண்டு கொண்டிருந்தார்.
That is in the word of God. I'm not telling you stories. This is what Jesus said.
நான் உங்களிடத்தில் கதைகளை கூறவில்லை. அதுதான் வேதம் கூறுகிறது.
Then do you think God is not worried about all the other bigger problems you have in your life?
இப்போ இவர் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள மற்ற பிரச்சனைகளை கர்த்தர் அறியாதிருக்கிறார் என்று எண்ணுகிறீர்களா?
He knows everything.
அவருக்கு எல்லா காரியங்களும் தெரியும்.
And trust him.
அவரை நீங்கள் விசுவாசியுங்கள்.
You don't have to fight.
நீங்கள் சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை.
Let me show you an example in John chapter 18.
யோவான் 18 ஆம் அதிகாரம்
You know, when Jesus was in the Garden of Gethsemane,
And
Judas Iscariot came to betray him.
யூதாஸ் காரியத்தை அவரை காட்டிக் கொடுக்க வந்த பொழுது
And he kissed him.
அவரை முத்தம் செய்தார்.
And there was one of Jesus' good friends there, Simon Peter.
ஆண்டவர் இயேசுவின் நல்ல நண்பன் சீமோன் பேதர் அங்க இருந்தார்.
And it says in verse 10, he took out a sword and cut off.
அப்பொழுது சீமோன் பேதர் தன்னுடைய அந்த பட்டயத்தை உருவி
பிரதான cut off the slave's ear.
வேலைக்காரனுடைய வலது காதை காதரை வெட்டினான்.
Now, I thought, why did Simon Peter cut off this man's slave's ear?
நான் யோசித்தேன், சீமோன் பேதுரு ஏன் அந்த மனிதனுடைய காதை வெட்டினான்?
He was angry with Judas Iscariot.
அவன் யூதாஸ் காரியத்தின் மேல் கோபமாக இருந்தார்.
I think he was trying to cut off Judas Iscariot's head, but he missed.
ஒருவேளை நான் நினைக்கிறேன், யூதாஸ் காரியத்தினுடைய காதை வெட்ட அவன் செல்லும்
பொழுது I think he wanted to cut off his whole head. அதன்
காரணமாக யூதாஸ் காரியத்தை தப்பித்து விட்டான். இவன் காது
வெட்டப்பட்டது. Put the sword back into the sheath, verse 11. This is a cup which my Father has given me.
கர்த்தர்
verse 11.
பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ?
Shall I not drink it? So that is the thing we must say whenever we face a problem.
இதைத்தான் நாம் ஒவ்வொரு முறையும் ஒரு பிரச்சனையை சந்திக்கும் பொழுது நாம் கூற வேண்டும்.
Don't take out a sword to fight.
பட்டயத்தை உருவி நீங்கள் சண்டை செல்லாதீர்கள்.
See, today the sword we use is our tongue.
இன்று நாம் பயன்படுத்தக்கூடிய ஆயுதம் நம்முடைய நாவாக இருக்கிறது.
Don't open your mouth.
உங்களுடைய வாயை திறக்காதீர்கள்.
Don't hit back at somebody.
ஒருவரை ஒருவரை குறித்து திருப்பி பேசாதீர்கள்.
When somebody treats you badly.
ஒருவரை உங்களை சில மக்கள் தவறாக நடத்தும் பொழுது.
Jesus did so much good to Judas Iscariot.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யூதாஸ் காரியத்துக்கு அநேக நல்ல காரியங்களை செய்தார்.
Even when he came that night, he said friend, he called him a friend.
யூதாஸ் காரியத்து வரும் பொழுது என்னுடைய சிநேகிதனே என்று அழைத்தார்.
Even when somebody to whom you have done a lot of good comes and does you harm.
ஒருவேளை நல்ல காரியங்கள் அநேகம் செய்திருக்கிற உங்கள் நண்பர்கள் உங்களிடத்தில் தவறான காரியங்களை செய்யும் பொழுது
what shall you say?
நீங்கள் என்ன சொல்வீர்கள்?
Don't say anything to that person.
அந்த மனிதனிடத்தில் ஏதாவது கூறாதீர்கள்.
This is a cup which my father has given me.
நான் நடக்க வேண்டிய இந்த பாத்திரத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார்.
This is not I don't look at Judas Iscariot, I look at the father.
நான் யூதாஸ் காரியத்தை பார்ப்பதில்லை, நான் பிதாவின் இடத்தை பார்ப்பேன்.
And the father has given me a cup, I'm going to drink it.
பிதா எனக்கு ஒரு பாத்திரத்தை கொடுத்திருக்கிறார், நான் அதன் பானம் பண்ண வேண்டும்.
Jesus had faith.
Jesus had faith
in the presence of his enemies.
அவருடைய சத்துருக்களுக்கு முன்பாக அவருக்கு விசுவாசம் இருந்தது.
Those enemies were not killed.
ஏனென்றால் அவருடைய சத்துருக்கள் அங்கு அழிக்கப்படவில்லை.
They were there.
அவர்கள் அங்கிருந்தார்கள்.
But in the presence of his enemies he could sing praise to God.
தன்னுடைய சத்துருக்களுக்கு முன்பாகவே அவர் கர்த்தரிடத்தில் துதிகளை செலுத்த முடிந்தது.
That is New Testament faith.
இதுதான் புதிய ஏற்பாட்டினுடைய
விசுவாசம். That in the presence of our enemies we can give thanks to God.
நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக நாம் கர்த்தருக்கு துதிகளை செலுத்த முடியும்.
And when we follow Jesus here
இவ்வாறாக நாம் ஆண்டவரை பின்பற்றும் பொழுது
then we will give thanks for everything.
அப்பொழுது நாம் எல்லா காரியங்களுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம்.
Because of one more promise.
ஏனென்றால் இன்னொரு வாக்குத்தம் கூறுகிறது.
Romans 8:28
ரோமர் 8:28
That God makes everything work for good.
அவருடைய தீர்மானத்தின் படி அழைக்கப்பட்டவர்களாய் அவருடைய அன்பு கருவுக்கு எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது.
When we love God,
நாம் அவரை நேசிக்கும் பொழுது
whatever other people may do to us,
மற்ற மனிதர்கள் நமக்கு என்ன எந்த விதமான காரியங்களை செய்தாலும்
He will make it work for our good.
எல்லாம் நமக்கு நன்மைக்கு ஏதுவாக நடக்கும்படியாக அவர் நடத்துவார்.
In my house,
என்னுடைய வீட்டில்
in the sitting room of my house
என்னுடைய வீட்டினுடைய ஹாலில்
I have two big verses
இரண்டு வசனங்களை நான் வைத்திருக்கிறேன்.
Very big letters
பெரிய எழுத்துக்களால் எழுதப்பட்டிருக்கிறது.
One if you fear God you don't have to fear anything else.
கர்த்தருக்கு பயப்பட்டால் வேறு எந்த காரியத்தையும் குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று.
Another verse is
மற்றொரு வசனம்
if you love God
ஆண்டவரை நேசித்தால்
he will make everything work for your good.
எல்லாவற்றையும் உனக்கு நன்மைக்காக மாற்றுவார் என்று எழுதியிருக்கிறேன்.
So I have lived all my life with those two verses.
இந்த இரண்டு வசனங்களை கொண்டு என்னுடைய வாழ்க்கை முழுவதும் நான் வாழ்ந்திருக்கிறேன்.
So I sit there and meditate on those verses.
நான் அங்கிருந்து நான் கர்த்தருடைய வசனத்தை தியானம் செய்யும்
பொழுது and all the time those verses are before me
எல்லா நேரங்களிலும் இந்த வசனம் எனக்கு முன்பாக இருக்கிறது
if you fear god you need not fear anything else in this world
நீ கர்த்தருக்கு பயந்தால் இந்த உலகத்தின் எந்த காரியத்தை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை
Isaiah 8
Isaiah 8th அதிகாரம்
verse 12 and 13
12 13 வசனங்கள்
in the living bible
living translation bible
that is how it is translated
இவ்வாறாக கூறப்பட்டிருக்கிறது
Isaiah 8 verse 12 and 13
Isaiah 8th அதிகாரம் 12
13 if you fear god
கர்த்தருக்கு பயந்தால்
you need fear nothing else in the world
உலகத்தில் வேறு எந்த காரியத்தை குறித்தும் பயப்பட வேண்டியதில்லை
Romans 8 28
ரோமர் 8 28 கூறுகிறது
if you love god he'll make everything work for your good
கர்த்தரை நேசித்தால் கர்த்தரில் அன்பு கூர்ந்தால் எல்லாவற்றையும் அவர் நன்மைக்கு ஏதுவாக நடத்துவார்னு கூறுகிறது
I'm always inspired when I come and speak in this church.
இந்த சபைக்கு வந்து நான் செய்தி கொடுக்கும்போது தான் மிகவும் நான் உற்சாகப்படுத்தப்பட்டிருக்கேன்.
I've spoken in many churches in the world.
இந்த உலகத்தில் உள்ள அநேக சபைகளில் நான் செய்தி கொடுத்திருக்கிறேன்.
But the best singing I've ever heard is this church.
ஆனால் அவற்றெல்லாம் மிகவும் சிறந்த சபையாக இதை காண்கிறேன்.
The one that's the best singing.
நன்றாக ஆராதனை செய்யக்கூடிய சபையாக நான் காண்கிறேன்.
And I'm always inspired when I hear the singing here.
இங்க பாடல் பாடப்படும்போது மிகவும் உற்சாகப்படுத்தப்படுகிறேன்.
God bless you all.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.